SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன்.
குயின்ஸ்லாந்தின் மாநில விலங்கு என்ற சிறப்புடைய கொவாலாக்கள் அழியக்கூடிய அபாயத்தில் இருக்கும் உயிரினங்களில் ஒன்று என்பது வருத்தம் தரும் செய்தி. கொவாலாக்கள் கரடி வகையைச் சார்ந்தவை அல்ல. கங்காருவை போல மார்சிப்பியல் இனத்தை சார்ந்தவை. பார்ப்பதற்கு டெடிபர் போல இருப்பதால் இவையும் கரடி இனத்தை சேர்ந்தவை என்று பலராலும் நம்பப்படுகிறது.
The way that people always add a word that isn't there. I'm a marsupial and proud of it, and there can be no doubt of it. I'm closer to a kangaroo than I am to a bear. So please don't call me a koala bear, 'cause I'm not a bear at all. Please don't call me a koala bear, it's driving me up a wall.
கோவாலாக்களுக்கு வால் கிடையாது. முன்னொரு காலத்தில் வால் இருந்ததன் அடையாளமாக வால் எலும்பின் நீட்சி காணப்பட்டாலும் வால் வெளியில் தெரிவதில்லை. கொவாலாக்கள் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு. இவற்றுடைய விரல் ரேகைகள் மனித விரல் ரேகைகளை ஒத்திருக்குமாம். மின்னணு நுண்ணோக்கி வைத்து பார்த்தாலும் வேறுபாடு கண்டுபிடிக்க இயலாது என்பது ஆச்சரியம்தான். கொவாலாக்களும் இரவு விலங்குகள்தான். பகல் முழுவதும் உறங்கி கழித்துவிட்டு இரவில் மட்டுமே உணவு உண்கின்றன. கொவாலா ஒரு நாளைக்கு 1/2 கிலோ முதல் 1 கிலோ வரை யூகலிப்டஸ் இலைகளை தின்னும். கொவாலாக்கள் தண்ணீர் குடிப்பதில்லை. தாங்கள் தின்னும் யூகலிப்டஸ் இலைகளிலிருந்தே தேவையான ஈரப்பதத்தை பெற்றுக்கொள்கின்றன. நார்ச்சத்தும் நச்சுத்தன்மையும் குறைந்த அளவே ஊட்டமும் கொண்ட யூகலிப்டஸ் இலைகளை சீரணிக்க இவற்றுக்கு அதிக அளவு சக்தி தேவைப்படுவதால் தூக்கம் ஒன்றே ஒரே வழி. ஒரு நாளைக்கு 18 முதல் 22 மணி நேரத்தை தூங்கியே கழிக்கின்றன. மற்ற நேரத்தை உணவு உண்பதில் கழிக்கின்றன. அவசரமாக உண்ண வேண்டிய நிலையில் தங்கள் உணவை குரங்குகளைப் போல கன்னத்தில் அடக்கிக் கொண்டு பின்னர் மெதுவாக அவற்றை உண்டு முடிக்கின்றன. இவை இயங்குவதில் மந்தமாக இருந்தாலும் நீந்துவதில் கெட்டி. கொவாலாக்கள் தரையில் 4 கால்களையும் ஊன்றி நடக்கும். முயலைப் போல மிக வேகமாக ஓடக்கூடியது. ஒரு யூகலிப்டஸ் மரத்தில் ஒரு கொவாலா மட்டுமே வசிக்கும். வாழும் இடங்கள் அழிக்கப்படும் போது இவை பதற்ற நிலையடைந்து இறக்கின்றன. பொதுவாக கொவாலாக்கள் தங்களுக்கென்று எல்லைகளை நிர்ணயிப்பதில்லை என்றாலும் இனப்பெருக்க காலத்தில் ஆண் கொவாலாக்கள் தங்கள் மார்பில் சுரக்கும் ஒருவித வாசனை சுரப்பி நீரை மரத்தின் கீழ்ப்பகுதிகளில் தேய்த்து தங்கள் மரத்தை மற்ற ஆண் கொவாலாக்கள் நெருங்காதபடி எச்சரிக்கின்றன. கொவாலா பொதுவாக வருடத்துக்கு ஒரு குட்டியினும் மிகவும் அரிதாக இரட்டை குட்டிகள் பிறக்கும். இவற்றின் கர்ப்பகாலம் 35 நாட்கள். கொவாலா குட்டி பிறக்கும்போது 2 சென்டிமீட்டர் அளவுதான் இருக்கும். கண், காது போன்ற எந்த உறுப்பும் வளர்ச்சியுறா நிலையில் அவை தவழ்ந்து தாயின் மடிக்குள் தஞ்சமடைந்து விடுகின்றன. இதனுடைய வயிற்றுப்பை தலைகீழாக இருக்கும். அதாவது கொவாலா மரத்தில் அமர்ந்திருக்கும் போது பையின் திறப்பு கீழ்நோக்கி இருக்கும். மார்சுபியல் இனத்தில் இப்படி பின்புறம் திறக்கும் பையுள்ள வேறு சில விலங்குகள் வாம்பெட், பேண்டிகூட் போன்ற வளைவாழ் உயிரினங்கள். கால்களால் மண்ணை தோண்டும் போது மண் வயிற்றுக்குள்ளிருக்கும் குட்டியை பாதிக்காதிருக்க அவற்றின் பைக்கு பின்னோக்கிய திறப்பு அமைந்திருப்பதில் அர்த்தம் உண்டு. ஆனால் கொவாலா போன்ற மரத்தில் வாழும் உயிரினத்துக்கு பை தலைகீழாய் அமைந்திருப்பதன் காரணம் தெரியவில்லை. மரத்தில் ஏறும் போதும் தாவும் போதும் பையிலிருந்து குட்டி கீழே விழுந்து விடாதிருக்க கொவாலாக்கள் வெகு சிரத்தையுடன் தசைகளை இழுத்து பிடித்து பையை சுருக்கி குட்டிகளை பாதுகாக்கின்றன. ஒரு சுருக்கு பை போல மூடிக்கொள்வதற்கென்றே இதற்கென பிரத்யேக தசைநார்கள் நாடாக்களாக செயல்படுகின்றன. தாயின் பைக்குள் 6 மாதங்கள் பாலை குடித்தபடி இருக்கும் குட்டிக்கு அதற்குள் கண், காது, கால்கள், ரோமம் அனைத்தும் உருவாகி கிட்டத்தட்ட முழு வளர்ச்சி பெற்றுவிடும். அதன் பிறகு அவை பையை விட்டு வெளியேறி தாயின் வயிற்றை பற்றி கொண்டோ முதுகில் சவாரி செய்து கொண்டோ அவ்வப்போது பைக்குள் தலையை நுழைத்து பால் குடித்து கொள்ளும். பெண் குட்டிகள் 2 வயதிலும் ஆண் குட்டிகள் 4 அல்லது 5 வயதிலும் முதிர்ச்சி அடைகின்றன. இந்த நேரத்தில் அவை தாயை விட்டு பிரிந்து தனக்கென்று தனிப்பட்ட வசிப்பிடத்தை தேட வேண்டிய நிர்பந்தம் உருவாகிறது. இறந்து போய்விட்ட கொவாலா ஒன்றின் மரத்தையோ அல்லது இதுவரை வேறெந்த கொவாலாவும் குடியேறியிராத புதிய மரத்தையோ தங்கள் வசிப்பிடமாக்கி கொள்கின்றன. மரங்களின் எண்ணிக்கை குறையும் போது வசிக்க இடமில்லாது அவை மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றன என்றும் அவ்வாறு வசிப்பிடமிழந்து அலைபவற்றில் கிட்டத்தட்ட 4000 கவாலாக்கள் வருடந்தோறும் கார்களில் அடிபட்டும் நாய்களிடம் சிக்கியும் உயிரிழப்பதாகவும் ஆஸ்திரேலிய கவாலா ஃபவுண்டேஷன் தகவல் தெரிவிக்கிறது. கவாலாக்கள் அவற்றுடைய ரோமத்துக்காக பெருமளவில் வேட்டையாடப்பட்டு வந்தன. 1908 முதல் 1927 ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் கவாலாக்கள் கொல்லப்பட்டனவாம். குடியிருப்புகள், நெடுஞ்சாலைகள், விவசாயம், பண்ணை தொழில் போன்றவற்றுக்காக கவாலாவின் வசிப்பிடங்கள் அழிக்கப்படுவதாலும் இவற்றின் தொகை பெருமளவில் குறைந்து வருகிறது. இப்போது உலகில் உயிர் வாழ்பவை 40,000 முதல் 80,000 என்ற குறுகிய எண்ணிக்கையில்தான் இருக்கின்றனவாம். நிலைமை இப்படி இருக்கையில் டிராப்பியர் என்ற பெயரில் அதிபயங்கர கவாலாக்களை கற்பனையாக உருவாக்கி பயமுறுத்தி வைத்துள்ளனர் சில விஷமிகள். ஆஸ்திரேலிய காடுகளில் வசிக்கும் அவை அவ்வழியே வரும் மனிதர்களின் மேல் பாய்ந்து கவ்வி கொன்று தின்னும் என்னும் பயங்கர பரப்புரை காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு வரவே அஞ்சுகின்றன ராம்பலாயல் நாட்டவர். டிராப்பியர்ஸ் பற்றிய எச்சரிக்கையை புதிய குடியேறிகளுக்கு வழங்கும் பொருட்டு 1950களில் எடுக்கப்பட்ட குறும்படம் ஒன்று இவ்வாறு அச்சுறுத்துகிறது.
Welcome to your new home here in Australia. Australia is a country of modern cities and vast wilderness. It is the home of many unique and wonderful animals. The flying fox, the kangaroo, the koala bear, a creature adored throughout the world, but much less famous is the koala bear's not-so-cuddly cousin, the drop bear. Both the koala bear and drop bear evolved from a giant ancestor from the Pleistocene era. But unlike the harmless koala bear, the drop bear is a vicious carnivore. As well as native animals and livestock, the drop bear has also been known to attack man.
டிராப்பியர் கதைகளெல்லாம் வதந்தி என்று அறிவுக்கு எட்டினாலும் பயம் இன்னும் பலரை பிடித்தாட்டுகிறது என்பதே உண்மை. கொவாலா வாழை இழந்தது எப்படி என்றும் யூக்கலிப்டஸ் இலையை தின்று உயிர் வாழ்வது ஏன் என்றும் தெரியுமா உங்களுக்கு? பூர்வகுடி மக்களின் கனவு கால கதை இது. ஆதி காலத்தில் கங்காருவும் கொவாலாவும் நண்பர்களாக இருந்தன. ஒருமுறை கடுமையான வறட்சி ஏற்பட்டு குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவை மிகவும் கஷ்டப்பட்டன. தண்ணீரை தேடி தேடி இரண்டும் கால்கள் வலிக்க காடுமலையெல்லாம் நடந்தன. தொலைவில் ஒரு ஆறு இருப்பதை அறிந்து இரண்டும் நாட்கணக்காய் நடந்து அந்த இடத்தை அடைந்தன. ஆனால் அங்கும் ஏமாற்றமே. தண்ணீர் இருந்த சுவடு கூட இல்லாமல் நதி காய்ந்து போயிருந்தது. அப்போது கங்காருவுக்கு அதன் அம்மா சொன்ன ஊற்று யோசனை நினைவுக்கு வந்தது. நதி படுகையில் சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இருவரும் மாறி மாறி அங்கு தோண்டினால் நீர் கிடைக்கலாம் என்பதை கோவாலாவிடம் சொன்னது. கோவாலா ஒத்துக்கொண்டது. முதல் நாள் முழுவதும் கங்காரு தன்னுடைய வலிமை மிகுந்த கால்களால் தோண்டியது. தண்ணீர் கிடைக்கவில்லை. களைத்து போன கங்காரு அடுத்த நாள் கோவாலாவிடம், இப்போது உன்முறை, தொடர்ந்து அதே இடத்தில் தோண்டினால் நீர் கிடைக்கும் என்றது. கோவாலாவோ தண்ணீர் இல்லாமல் தான் மிகவும் சோர்ந்து போயிருப்பதாகவும் தன்னால் தோண்ட இயலாது என்றும் சொன்னது. கோவாலாவுக்காக இரக்கமுற்ற கங்காரு மறுநாளும் தானே தொடர்ந்து தோண்டியது. அன்றைய நாளின் முடிவில் அப்பள்ளத்தில் நீர் ஊற ஆரம்பித்தது. அதை பார்த்து மகிழ்ந்த கங்காரு மேலே வந்த நண்பனிடம் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னது. அடுத்த நிமிடம் கோவாலா அப்பள்ளத்தின் உள்ளே பாய்ந்து தண்ணீர் மொத்தத்தையும் குடிக்க ஆரம்பித்தது. 2 நாட்களாய் தொடர்ச்சியாக குழி தோண்டி மிகவும் களைத்து போயிருந்த கங்காரு தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்தது. கோபத்துடன் அருகிலிருந்து கூரிய கத்தி போன்ற கல்லை எடுத்து கோவாலாவின் பின்புறம் பாய்ந்து அதன் வாளை அறுத்துவிட்டது. அறுபட்ட வாளுடன் அலறியபடி வெளியிலோடிய கோவாலா கங்காருவுக்கு பயந்து ஒரு யூகலிப்டஸ் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. அதன் பின் அது கீழே இறங்கவே இல்லை. உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் போனது. வேறு வழி இல்லாமல் அந்த யூகலிப்டஸ் மரத்தின் இலைகளையே தின்று அதிலிருந்து கிடைக்கும் நீர்ச்சத்தை கொண்டு வாழ ஆரம்பித்தது. சுவையான கதைதான் அல்லவா?
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil